الحمد لله، الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه، فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر، وما بدلوا تبديلا، ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم، إن الله كان غفورا رحيما. وقال أيضا: للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله، أولئك هم الصادقون. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة، ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون.
صدق الله العظيم. இந்த உலகை படைத்து, இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அளிக்கும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் கடைசி நபியாக, கடைசி தூதராக நமது தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி, இந்த உலகத்தில் மிகவும் சிறந்த ஒரு சமுதாயத்தை, மிகவும் மகத்தான கண்ணியமான ஒரு சமூகத்தை அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் உலகத்திலே வாழ வைத்தார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தின் மிகவும் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில் இரண்டு சாரார்கள், அந்த இரண்டு சாரார்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அன்சாரிகள் என்ற ஒரு கூட்டம், முஹாஜிரீங்கள் என்ற ஒரு கூட்டம், இப்படியாக அல் குர்ஆனில் பல இடங்களிலே இந்த சஹாபாக்களில் காணப்பட்ட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றவர்களை முஹாஜிரீங்கள் என்றும், மக்காவிலிருந்து வந்த அந்த நபித்தோழர்களை வரவேற்று வாழ்வதற்கு இடம் கொடுத்து உபசரித்தவர்களை அன்சாரிகள் என்றும் அல் குர்ஆன் மிக தெளிவாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. மக்கா வாசிகளை இஸ்லாத்துக்காக ஆரம்பத்தில் தியாகம் செய்த தியாகிகளை அல் குர்ஆன் ஏழைகள் என்று சொல்கிறது. மக்கா வாசிகள் அவர்களை நாம் எல்லோரும் முஹாஜிரீன்கள் என்று சொல்வோம். மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த காரணத்தினால் முஹாஜிரீன்கள் என்று சொல்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் முஹாஜிரீன்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்ற அந்த பட்டத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கின்ற பெயர் அல் ஃபுகரா, அவர்கள் ஏழைகள். லில்ஃபுகராயில் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செய்த ஏழை சஹாபாக்கள். மக்கா வாசிகளை அல்லாஹ் ஏழைகள் என்று குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். ஏன்? அவர்கள் மக்காவில் செல்வந்தர்களாக சில பேர்கள் வாழ்ந்திருந்தாலும் மக்காவை விட்டு இஸ்லாத்துக்காகவும் ஈமானுக்காகவும் உலகமே வேண்டாம் என்று அனைத்தையும் இழந்து மதீனாவை நோக்கி பயணம் செய்கின்ற போது அவர்கள் ஏழைகளாக போனார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மக்கா வாசிகளை அல்லாஹ் குர்ஆனிலே அவர்கள் அவர்களுடைய சிறப்புகளை சொல்கின்ற போது அவர்களை ஏழைகள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் உலாஇக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் உண்மையாளர்கள் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். ஏழைகள் ஆனால் நேர்மையானவர்கள், ஏழைகள் ஆனால் உண்மையானவர்கள். மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உலகமே வேண்டாம் என்று மக்காவை விட்டு வெளியேறினார்கள். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சாதிகீன்கள், உண்மையானவர்கள். கண்ணியமானவர்களே, அந்த மக்கா வாசிகளை வரவேற்றவர்கள் மதீனா வாசிகள், வாழ்வதற்கு இடம் கொடுத்தார்கள், வியாபாரம் செய்வதற்கு சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொடுத்தார்கள், வந்தவர்களை வாழ வைத்தார்கள். அவர்களை நாங்கள் அன்சாரிகள் என்று சொல்கிறோம். அல் குர்ஆன் சொல்கிறது, உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், மக்கா வாசிகள் உண்மையானவர்கள், சாதிகீன்கள் என்று அல்லாஹ் மக்கா வாசிகளை புகழ்கின்றான். மதீனா வாசிகளை அல்லாஹ் அந்த மக்காவிலிருந்து வந்த ஏழைகளுக்கு உபசாரம் செய்த காரணத்தினால், ஏழைகளை மதித்த காரணத்தினால், வாழ்வதற்கு இடம் கொடுத்த காரணத்தினால் குர்ஆன் சொல்கிறது, உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், மதீனா வாசிகள் வெற்றியாளர்கள், மதீனா வாசிகள் வெற்றியாளர்கள் என்று அல் குர்ஆன் இந்த சஹாபாக்களில் இருந்த இரண்டு பிரிவினர்களையும், முஹாஜிரீன்களையும் அல் குர்ஆன் புகழ்கிறது, அன்சாரிகளையும் அல் குர்ஆன் புகழ்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, தியாகம் என்று பார்க்கின்ற போது மார்க்கத்துக்காக உயிரை அதிகமாக கொடுத்தவர்கள் 180% மதீனாவாசிகள். சகோதரர்களே, மதீனாவாசிகள் அதிகமான யுத்தங்களில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் மதீனாவாசிகள், செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள், செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள். கண்ணியமானவர்களே, செல்வத்தையும் உயிரையும் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு குர்ஆனிலே சொல்கிறான், உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே இந்த சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் படிப்பினைகளை வைத்திருக்கிறான். 4 கலீஃபாக்களை எடுத்துக்கொண்டால் 4 கலீஃபாக்களுடைய போங்கும் வித்தியாசமான போங்காக காணப்பட்டது. ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையிலும் இந்த உம்மத்தில் வாழ்கின்ற துறை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் படிப்பினை இருக்கிறது. ஏன் குர்ஆன் உலகத்தில் இறங்குவதை நேரடியாக பார்த்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய கண்களினால் பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நமது வாழ்வின் ஒவ்வொரு துறைக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே மதீனா வாசிகளில் மிக சிறந்த ஒருவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறார். அன்சாரிகளின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு வாலிப சஹாபி. உலகத்தில் 36 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விடுகிறார். 36 வருடம் அவர் முஸ்லீமாக உலகத்தில் வாழ்ந்தது 6 வருடங்கள். கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்தில் பல பேர்கள் பல முறையிலே வர்ணிக்கலாம் மௌத்தாகிறார்கள். சில பேர் தொழுகையிலே மௌத்தாகிறார்கள், சில பேர் சுஜூதிலே மௌத்தாகிறார்கள், சில பேர் பாவத்திலே மௌத்தாகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லோரும் ஆசைப்படுவது, நான் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மரணம் என்னுடைய மௌத்து நல்ல மௌத்தாக அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் மிக சிறந்த மௌத்து, யாருக்கும் கிடைக்காத நல்ல மரணம் ஒரு வாலிப சஹாபிக்கு கிடைத்தது. 36 வயதை கொண்ட அழகான உயரமான பெருப்பமான செல்வத்தில் வாழ்ந்த ஒரு சமூகத்தின் தலைவனாக வாழ்ந்த ஒரு வாலிபன் 36 வயதிலே மரணிக்கிறார். அவருக்கு கிடைத்த அந்த நல்ல முடிவு நல்ல மரணம் இன்று வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லை. அவர் முஸ்லீமாக உலகத்தில் வாழ்ந்தது 6 வருடங்கள் மாத்திரம். 6 வருடம் தொழுத தொழுகை, 6 வருடம் செய்த தியாகங்கள், 6 வருடம் ஓதிய குர்ஆன், 6 வருடங்கள் பிடித்த நோன்பு. கண்ணியமானவர்களே, 60 வருடம் அமல் செய்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்காத மரணத்தை அல்லாஹ் இவருக்கு கொடுக்கிறான். 63 வருடம் உலகத்தில் அமல் செய்த உலகத்தை ஆண்ட உமர் இப்னு கத்தாபுக்கு கிடைக்காத அழகான மரணத்தை 36 வருடம் உலகத்தில் வாழ்ந்த இளைஞனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். உலகத்தில் அவர் முஸ்லீமாக வாழ்ந்தது 6 வருடம். 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 36 வயதில் உலகத்தை விட்டும் பிரிந்து போகிறார். கண்ணியமானவர்களே, அவர்தான் சையதுல் அன்சார். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த சஹாபாக்களை வரவேற்று உபசரித்து வாழ்வதற்கு இடமளித்த அந்த சஹாபாக்களை நாங்கள் அன்சாரிகள் என்று சொல்கிறோம். அந்த அன்சாரிகளுக்கெல்லாம் தலைவர் என்று வர்ணிக்கப்படுகின்ற சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத். கண்ணியமானவர்களே, இவருடைய மரணம் உலகம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மரணத்தை நினைத்த அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், மலக்குமார்கள் சந்தோஷப்படுகிறார்கள். உலகத்திலே 36 வயதிலே மரணித்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், உலகத்தை விட வானம் பூமிகளை விட விசாலமான பாரமான அல்லாஹுடைய அரிஷ் நடுங்குகிறது. சாதாரண ஒரு மனிதர் 30 வருடங்கள் பாவத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர், 30 வருடம் குஃப்ரிலும் சிறுக்கிலும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒருவர், 6 வருட காலம் செய்த அமல், 6 வருட காலங்களில் அவர் செய்த தியாகம் அவருடைய முடிவை நல்ல முடிவாக மாற்றுகிறது. அருஷை சுமந்த சஹாபாக்கள், எங்களை நோக்கி வருகிறது, வானத்தை நோக்கி வருகிறது என்பதை நினைத்து வானத்தில் வாழ்கின்ற மலக்குமார்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவருடைய பிரிவை நினைத்த சஹாபாக்கள் உலகத்திலே கவலைப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சஹாபி 6 வருட காலம் என்ன செய்தார், என்ன விசேடமான அமல்களை செய்திருப்பார், வானம் பூமிகளை விட பாரமான விசாலமான அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்குகின்ற அளவுக்கு ஃபுத்திஹத் லஹு அப்வாபு ஸமா, ஸ்வர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற அளவுக்கு அவருடைய ரூஹை ஏற்றுக்கொள்வதற்காக 7 வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற அளவுக்கு அவருடைய ஜனாசாக்களில் இதற்கு முன்னால் உலகத்துக்கு வராத 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு அவர் உலகத்தில் என்ன அமலை செய்திருப்பார். கண்ணியமானவர்களே, 6 வருட காலம் அவர் செய்த அமல்கள் மீசானுடைய தராசில் நானும் நீங்களும் 50, 60, 70, 80, 100 வருடங்கள் செய்தாலும் முஆதுடைய 6 வருட காலத்தின் அமலுடைய பாரத்தை அடைய முடியாது. கண்ணியமானவர்களே, நன்மைகளை அல்லாஹ் எண்ணுவது கிடையாது. ஒருவர் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதார் என்று அல்லாஹ் எண்ண மாட்டான், எத்தனை உம்ராக்கள் செய்தார் என்று எண்ண மாட்டான். அப்படி எண்ணி ஒருவருக்கு சுவர்க்கம் என்றால், எண்ணிய ஒருவருக்கு நல்ல முடிவென்றால், கண்ணியமானவர்களே, 60 வருட காலம் உலகத்திலே அமல் செய்தவர்கள் ஸஅத் இப்னு முஆதை விட அவர்கள் மிகைக்க வேண்டும். அமல்களை அல்லாஹ் எண்ணுவது கிடையாது, அமல்களை அல்லாஹ் நிறுக்கின்றான், அமல்களை அல்லாஹ் நிறுக்கின்றான். எத்தனை ஹஜ் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர் செய்த ஹஜ் எப்படி என்று அல்லாஹ் பார்க்கின்றான். எத்தனை ரக்காத் தஹஜ்ஜுத் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர் தொழுத தஹஜ்ஜுத் எப்படி பாரமானது வலிமையானது என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். எவ்வளவு சதக்கா கொடுத்தான் என்று அல்லாஹ் எண்ண மாட்டான், அவருடைய சதக்காவை அல்லாஹ் நிரப்பான். மறுமையில் நன்மைகள் நிரப்பப்படுமே தவிர அங்கு எண்ணப்படாது. ஸஅத் இப்னு முஆதுடைய நன்மைகள் எண்ணப்படவில்லை, அவருடைய நன்மைகள் நெருக்கப்பட்டது, அவருடைய தொழுகை நெருக்கப்பட்டது, அவருடைய ஜிஹாத் நெருக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அவருடைய 6 வருட காலத்தில் அவர் செய்த அமலில் காணப்பட்ட இஹ்லாஸ், மன தூய்மை இறைவனுக்காக என்ற அந்த தன்மை அவருடைய நன்மைகளை பாரமாக ஆக்கிவிடுகிறது. இதனால் தான் அவருடைய மரணம் உலகத்திலே மரணித்து விடுகிறார்கள். இறைவனையும் இறைவனின் அரிசையும் சுமக்கின்ற அந்த அரிஷ், இறைவனையும் குருசியையும் சுமக்கின்ற அந்த அரிஷ் நடுங்க ஆரம்பிக்கிறது. அவருடைய ரூஹை நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சஹாபா, அதாவது வானவர்கள், மலக்குமார்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கண்ணியமானவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே விசேஷமான அமல்கள் 5 அமல்கள் காணப்பட்டன. 6 வருட காலங்களில் 5 முக்கியமான விடயங்களை உலக மக்களுக்கு அவர்கள் செய்தார்கள், இறைவனுக்காக செய்தார்கள். முதலாவது, கண்ணியமான சகோதரர்களே, அவர் உலகத்தில் முதலாவது செய்த அமல் தாவத். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மதீனாவில் வாழக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், குர்ஆனை போதிக்க வேண்டும் என்பதற்காக அழகான நபியை போன்ற ஒரு சஹாபியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார். ஷபீஹுன் நபி, நபியை போன்றவர் என்று பெயர் சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர் அவர்தான் முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர் வாலிப சஹாபி, நபியை போன்ற சஹாபி, நபியுடைய முகச்சாடை கொண்ட சஹாபி. முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். முஸ்அபே, நீங்கள் மதீனாவுக்கு போய் அல்லிமுஹுல் குர்ஆன், மதீனாவுக்கு சென்று மதீனா வாசிகளுக்கு குர்ஆனை படித்துக் கொடுங்கள். இஸ்லாத்துடைய முதலாவது தாயாக முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு சென்று அஸ்அத் இப்னு ஜுரரா என்ற ஒரு சஹாபியை சந்திக்கிறார்கள். அஸ்அத் இப்னு ஜுரரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், மதீனாவில் அன்சாரிகளுக்கு தலைவராக சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் இருக்கிறார். அவர் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவருக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. மதீனா வாசிகள் அவரை மதிக்கிறார்கள். அந்த சாதை நாங்கள் இஸ்லாத்துக்கு அழைத்தால் சாதுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான மதீனா வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப 30 வயது ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 30 வயதாக இருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வருகின்ற போது முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஅத் இப்னு முஆத் அவரை பார்த்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் உடனே ஸஅத் இப்னு முஆத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஸஅத் இப்னு முஆத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது மதீனா வாசிகளின் அமீராக, தலைவராக, அந்த சமூகத்தின் ஒரு தலைவனாக, வழிகாட்டியாக இருந்தார்கள். பதவிகளை தாங்கக்கூடியவர்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள், சமூக தலைவர்கள். கண்ணியமானவர்களே, சமூகத்தை எப்படி வழிநடாத்த வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் படித்து தருகிறார். உலக விடயங்களில் மாத்திரம்தான் ஒரு சமூக தலைவன் சமூகத்தை வழிநடாத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கவில்லை. ஸஅத் இப்னு முஆத் சமூக தலைவராக இருக்கிறார், சக்தி வாய்ந்த ஒரு வாலிபனாக இருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் கண்ணியமானவர்களே, உடனே வருகிறார் தன்னுடைய சமூகத்தை நோக்கி. பனு அப்துல் அஷ்ஹல் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய சமூகத்தை நோக்கி வருகிறார். வந்து முதலாவதாக சொல்கிறார், இன்ன கலாம ரிஜாலிக்கும் வனிசாயிக்கும் அலைய ஹராம் ஹத்தா துமினு பில்லாஹி வ ரசூல். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் சமூக தலைவன் தனக்கு கிடைத்த பதவியை உலகத்தை அடைவதற்கும், உலக புகழை அடைவதற்கும், உலகத்தின் பட்டங்களையும் பதவியையும் அடைவதற்கும் அந்த பதவியை பயன்படுத்தாமல் சமூகத்தின் நலவுக்காக அல்லாஹ் கொடுத்த அந்த பதவியை தாவத்துக்காக பயன்படுத்துகிறார். சமூகத்தை பார்த்து சொல்கிறார், தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், தன்னுடைய பெற்றோரை பார்த்து சொல்கிறார், உங்கள் யாரோடும் நான் பேச மாட்டேன், உங்களோடு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோடு பேசுவது ஹராம். ஹத்தா துமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் உங்களோடு நான் பேசுவது ஹராம் என்று சொல்கிறார். இதுதான் தாவத், இதுதான் தாவத். இதனால் தான் கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்வார்கள், மக்கா வாசிகளுக்கு அபூபக்கர் சித்தீக் என்றால், மதீனா வாசிகளுக்கு ஸஅத் இப்னு முஆத் சித்தீக்குல் அன்சார், மதீனா வாசிகளின் ஒரு சித்தீக். உடனடியாக தாவத்து கொடுத்தார்கள். எனவே அவருடைய 6 வருட காலங்களில் அவர் உலகத்தில் செய்த முதலாவது மிகப்பெரிய சமூக பணி, அவர் சமூகத்தை தாவத்து கொடுத்து இஸ்லாத்தை சொல்லி, குர்ஆனை சொல்லி, மார்க்கத்தை சொல்லி, தொழுகையை சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த அந்த தாவா பணிதான் அவர் உலகத்தில் செய்த முதலாவது பணி. அதனால்தான் அல்லாஹ்வுடைய அருஷ் நடுங்கியது. சுவர்க்கம் சொன்னது, என்னிடத்தில் வந்து விடுவாயாக என்று சாதாரண ஒரு மனிதனை பார். கண்ணியமானவர்களே, இரண்டாவது செய்த தியாகம், முதலாவது தாவத், இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே, அவர் தன்னுடைய உலக 6 வருட காலங்களில் இரண்டாவது அவர் செய்தது ஜிஹாத். அல்லாஹ் தனக்கு கொடுத்த அழகு, தனக்கு கொடுத்த செல்வம், தனக்கு கொடுத்த பதவி, தனக்கு கொடுத்த சக்தியை அவர்கள் மார்க்கத்தின் போருக்காக பாடுபடுகிறார்கள். இன்று அரசியலுக்காக உழைப்பவர்கள் தங்களை போராளிகள் என்று சொல்கிறார்கள். அந்த புனிதமான முஜாஹித் என்ற வார்த்தையை இந்த சாதாரண அரசியலுக்காக பயன்படுத்துவது ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல சகோதரர்களே. முஜாஹித் என்றால் போராளி, கட்சிக்காக பாடுபடுபவர்களை போராளிகள் என்று சொல்வது இஸ்லாத்துக்கு முரணானது என்பதையும் இந்த இடத்திலே நான் சொல்லியாக வேண்டும். அவர்கள் போராளிகள் அல்ல, அவர்கள் உழைப்பாளிகள் என்று சொல்லலாம், தொழிலாளிகள் என்று சொல்லலாம். ஆனால் சமூகத்துக்கு பாடுபடுபவர்கள், மார்க்கத்துக்காக எனது உயிரையும் கொடுப்பேன் என்று முன்வருபவர்களைத்தான் குர்ஆனும் இஸ்லாமும் சொல்கிறது போராளிகள். முதலாவது ஸஅத் இப்னு முஆத் தாயாக இருந்தார், இரண்டாவது கட்சிக்காக அல்ல, சமூகத்துக்காக வேண்டி அல்ல, இஸ்லாத்துக்காகவும் குர்ஆனுக்காகவும் போராளியாக மாறுகிறார். அந்த 6 வருட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான 3 யுத்தங்கள், இஸ்லாத்தின் முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தத்திலும் கலந்து கொள்கிறார், இரண்டாவது யுத்தம் உஹத் யுத்தத்திலும் கலந்து கொள்கிறார், 3வது யுத்தம் கந்தக் என்று சொல்லப்படுகின்ற அகலி யுத்தத்திலும் கலந்து கொள்கிறார், தியாகத்தோடு போராடுகிறார். அவர் செய்த 6 வருட கால செய்த அமல்கள் பாரமான அமல்களாக மாறுகிறது. தாவத்தோடு அமல் செய்கிறார், அமல்கள் பாரமாக மாறுகிறது. கண்ணியமானவர்களே, பத்ர் யுத்தத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் மிக குறைவானவர்களாக இருந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அஷீரு அலைய ஐயுஹன் நாஸ், என்னுடைய தோழர்களே, உங்களுடைய மஷூராக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் வாலிபனாக இருந்த ஸஅத் இப்னு முஆத் எழும்பி சொல்கிறார், தைரியத்தை வெளிப்படுத்துகிறார், சக்தியை வெளிப்படுத்துகிறார். நபியை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அங்கு கடல் இருக்கவில்லை, கடல் பத்ரை விட்டும் தூரத்திலே இருக்கிறது, கடல் ஜித்தாவிலே இருக்கிறது, பத்ருக்கு பக்கத்தில் இருக்கின்ற யம்பூவிலே இருக்கிறது. ஸஅத் இப்னு முஆத் பத்ரிலே வைத்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பின்னால் இருக்கின்ற கடலை காட்டி இந்த கடலிலே நீங்கள் குதிங்கள் என்று என்னையும் என்னுடைய அன்சாரிகளையும் மதீனா வாசிகளையும் பார்த்து நீங்கள் சொன்னால் அந்த கடலிலும் நாங்கள் குதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு போராளி எப்படி தன்னுடைய போராட்ட உணர்வை வெளிப்படுத்துகிறார்? மேலும் சொன்னார்கள், யார சூழல்லா, எண்ணிக்கையில் நாங்கள் குறைவாக இருக்கிறோம் என்று நீங்கள் பயந்து விட வேண்டாம். நாங்கள் வந்துவிட்டால், அரபிகளுடைய உண்மையான இயல்புத்தன்மையை சொல்கிறார்கள், யுத்தம் என்று வந்துவிட்டால் நாங்கள் பொறுமையை கையாளுவோம். யுத்த களத்தில் எங்களுடைய மேனையில் வெட்டப்படுகின்ற வாள் வீச்சுக்களும் எங்களுடைய உடம்பிலே குத்தப்படுகின்ற அம்பு வீச்சுக்களையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்வோம் யா ரசூலல்லாஹ். ஃபஸர்பினா அலா பரக்கத்தில்லா, எங்களை அழைத்துக் கொண்டு போகுங்கள் யா ரசூலல்லாஹ். உயிரை ஒருவருக்கு பின்னால் ஒருவராக எங்களுடைய உயிரையும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஸஅத் இப்னு முஆத் நபி அவர்கள் பின்வாங்குகின்ற போது நபி அவர்களை தைரியப்படுத்துகிறார். இதுதான் உண்மையான போராளி. 32-33 வயதிலே வாரிசத்தை இஸ்லாத்துக்காக, சக்தியை இஸ்லாத்துக்காக, தலைமைத்துவத்தை இஸ்லாத்துக்காக, அழகை இஸ்லாத்துக்காக தியாகம் செய்வோம் என்ற மனநம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் ஸஅத் இப்னு முஆத். மூன்றாவது அம்சம், ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள், மூன்று விசேடமான அம்சங்கள் என்னிடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள். ஆரம்பத்தில் இரண்டு விடயங்களை சொன்னேன், முதலாவது தாவத், இரண்டாவது ஜிஹாத், மூணாவது ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், என்னிடத்தில் விசேடமான மூன்று விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் என்ன வேலை செய்தாலும் நான் தொழுகைக்காக வந்து விடுவேன், வேலைகளை ஒதுக்கி விடுவேன். இது சாதாரண ஒருவரல்ல சகோதரர்களே, அன்சாரிகளின் தலைவன், செல்வத்திலும் செழிப்பிலும் வாழ்ந்த அழகான வாலிபன் ஸஅத் இப்னு முஆத்துடைய சம்பவத்தை நான் சொல்கிறேன். வயோதிபனுடைய சம்பவத்தை நான் சொல்லவில்லை, வாலிபனுடைய சம்பவத்தை நான் சொல்கிறேன். உலகத்தில் மிக அழகான முறையில் உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஹுஸ்னுல் காத்திமா, நாம் எல்லோரும் கேட்கின்ற அழகான முடிவை உண்மையாக பெற்ற ஒரு வாலிபன் சொல்கிறார்கள், தொழுகை நேரம் வந்துவிட்டால் நான் தொழுகைக்காக வந்து விடுவேன். தொழுகைக்கு வந்தால் தொழுகின்ற போது தொழுகை என்ற சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் என்னுடைய சிந்தனையில் வராது. இதைத்தான் நாங்கள் ஹுஷு என்று சொல்கிறோம். குர்ஆனும் இதைத்தான் சொல்கிறது, அது அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றியாளர்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்களுடைய முதலாவது அடையாளம் அவர்கள் தொழுகைக்கு வந்தால் ஹுஷுவோடு தொழுவார்கள், உலக சிந்தனையோடு அவர்கள் தொழமாட்டார்கள். இறைவன் என்னை பார்க்கின்றான், நான் காபாவை முன்னோக்குகின்றேன் என்ற உணர்வோடு தொழுவார்கள். ஸஅத் இப்னு முஆத் சொல்கிறார், என்ன வேலை இருந்தாலும் விட்டு விட்டு தொழுகைக்கு வந்து விடுவேன், தொழ ஆரம்பித்து விட்டால் வேறு சிந்தனை எனக்கு ஏற்படாது. முதலாவது அவர்கள் சொல்கின்ற மூன்று விடயங்களில் முதலாவது. இரண்டாவது சொன்னார்கள், நான் எப்போதும் மரணத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். யாருடைய வாழ்க்கையில் தொழுகையில் ஹுஷு இருக்குமோ, இரையச்சம் இருக்குமோ, அவர்களுடைய முடிவு உலகத்தில் அவர்கள் சுவர்க்கவாதிகள் என்பதை உலக மக்களுக்கு காட்டித்தான் அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவார். இரண்டாவது சொன்னார்கள், நான் ஒரு ஜனாசாவை சுமக்குகின்ற போதும், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போதும், ஜனாசாவை கபன் செய்கின்ற போதும், ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கின்ற போதும், ஜனாசாவை கபரிலே வைக்கின்ற போதும், இது ஸஅத் உன்னுடைய ஜனாசா என்று என்னுடைய நஃப்ஸை பார்த்து நான் சொல்வேன், இது உன்னுடைய ஜனாசா, ஸஅத் நீ மரணித்து விட்டாய். கண்ணியமானவர்களே, இது 60-70 வருடம் வாழ்ந்த முதியவர் அல்ல, அழகும் செல்வமும் செழிப்பும் வசீகரமும் கொடுக்கப்பட்ட அழகான வாலிபனுடைய வாழ்க்கை சகோதரர்களே, மரணத்தை நினைத்துக் கொண்டே இருப்பேன். மூன்றாவது சொன்னார்கள், யாரிடத்திலும் இல்லாத என்னிடத்தில் காணப்படுகின்ற மூன்றாவது விசேட அம்சம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சுன்னா என்னிடத்தில் சொல்லப்பட்டால், நபி அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அதை பின்பற்றுவேன். நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டால் அது உண்மை என்று நான் சொல்வேன். நபி அவர்கள் இப்படி செய்வார்கள் என்று சொல்லப்பட்டால் அதை என்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவேன். இந்த மூன்று விடயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் விசேடமாக இருந்தது என்று சொல்கிறார் கண்ணியமான சகோதரர்களே. இறுதியாக 36 வயதாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி யுத்தம் கந்தக் யுத்தத்தில் தன்னுடைய கழுத்துக்கும் கையுக்கும் இடையில் இருக்கின்ற நரம்பு வெட்டப்படுகிறது, இரத்தம் வீறிட்டு பாய்கிறது. அழகான வாலிபனுடைய இரத்தம் வீறிட்டு பாய்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான மேனியை அப்படியே எந்த இரத்தம் உடம்பிலிருந்து பாய்ந்ததோ அந்த இரத்தத்தோடு சேர்த்து கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார்கள், சையதுல் அன்சார் அன்சார்களுக்கெல்லாம் தலைவராகிய இந்த சாதிபுனு முஆத வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம். எந்த நபி பள்ளி வாசலுக்குள்ளால் இரத்த சொத்து விடக்கூடாது என்பதற்காக பள்ளி வாசலில் ஹத்துகளை கூட நிறைவேற்ற கூடாது என்று எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு முஆதுடைய மேனியிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான ஒரு நிலையில் இருக்கிறார் என்று உணர்ந்தவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், புனிதமான மஸ்ஜிதுல் நபவி குர்ஆன் அருளப்படுகின்ற இடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற இடம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்ற இடத்திலே சொன்னார்கள், என்னுடைய பள்ளி வாசலில் ஒரு கூடாரத்தை கட்டி அந்த கூடாரத்தில் நீங்கள் வையுங்கள், ஒரு வைத்திய சாலையாக என்னுடைய பள்ளி வாசலை மாற்றிவிடுங்கள். ஏனென்றால் நான் எல்லா நேரங்களிலும் பள்ளி வாசலுக்கு வருகின்ற போது சஅதிபுனு முஆதை நோய் விசாரிக்க வேண்டும் என்று சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். 6 வருடம் உலகத்திலே முஸ்லிமாக வாழ்ந்தவர் கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் நோய் விசாரிக்க வருகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சஅதிபுனு முஆதை நோய் விசாரிக்க வருகிறார். உமர் இப்னு கத்தாப் கடினமானவர், இலகுவில் அலமாட்டார், கடினமானவர். உமர் இப்னு கத்தாப் இவ்வளவு நல்ல ஒரு வாலிபன், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த வாலிபனை நாங்கள் இழக்க போகிறோம் என்று நினைத்து உமர் இப்னு கத்தாப் தேமி தேமி அழுகிறார். உமர் இப்னு கத்தாப் அழுவதை கண்ட என்னுடைய அன்பு தந்தை அபூபக்கரும் தேமி தேமி அழுகிறார். இரண்டு பேர்களும் அழுவதை கண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேமி தேமி அழுகிறார்கள். அழுதுவிட்டு நபி அவர்கள் பார்க்கிறார்கள், சஅத் இப்னு முஆதுடைய கை வீங்கி இருக்கிறது, இரத்தமெல்லாம் பழுத்திருக்கிறது, வீக்கமாக இருக்கிறது, வருத்தத்தோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் மயங்கி இருக்கிறார், சஅத் இப்னு முஆதை தன்னுடைய மடியிலே வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண ஒரு வாலிபன், அவருடைய இறுதி முடிவு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. தன்னுடைய மடியிலே வைத்து, தலையிலே கையை வைத்து அல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடயங்களை சொன்னார்கள். வல்லாஹி அல்லாஹ்வை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் இன்ன ஸஅதன் கத் ஜாஹத ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ் இந்த ஸஅத் இப்னு முஆத் உலகத்திலே வாழ்கின்ற போது உண்மையான ஒரு முஜாஹிதாக போராளியாக வாழ்ந்திருக்கிறார், உண்மையான போராளி. இஸ்லாத்துக்காக வாழ்ந்த ஒரு போராளியா அல்லாஹ் நான் சாட்சியாக இருக்கிறேன். இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், அன்று மக்கா வாசிகள் என்னை பார்த்து பொய்யன் என்று சொன்ன நேரத்தில், என்னை பார்த்து சூனியக்காரன் என்று சொன்ன நேரத்தில், இந்த சஅத் இப்னு முஆத் என்னை பார்த்து சொன்னார், இன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய உண்மையான ரசூல் என்று என்னை பார்த்து என்னை உண்மையானவர் என்று சொன்னார் யா அல்லாஹ் என்று இரண்டாவது சொல்லிவிட்டு மூன்றாவது சொன்னார்கள், வகதா அல்லதி அலை, யா அல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆத் உன்னோடு என்ன ஒப்பந்தம் செய்தார், அந்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார். என்ன ஒப்பந்தம்? இஸ்லாம் என்று வருகின்ற போது உயிரையும் கொடுப்போம் என்ற ஒப்பந்தம். நபி அவங்க சொன்னாங்க, இவர் முஜாஹிதாக இருந்தார், என்னை உண்மைப்படுத்திய ஒரு தாயாக இருந்தார், அதே போன்று உயிரையும் கொடுத்து விட்டார் யா அல்லாஹ், உயிருடைய உயிர் போய் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். நாங்கள் தொழுகையில் கேட்கின்றோம், ஹுஸ்னுல் காத்திமா, எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கு என்று நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம தகப்பல் ரூஹஹு பிகைரி மா தகப்பல் தபிஹி ரூஹா, யா அல்லாஹ், இவ்வளவு காலம் பல பேருடைய ரூஹை நீ கைப்பற்றிருக்கிறாய், பல பேருடைய உயிரை நீ பறித்திருக்கிறாய், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ரூஹை மிக அழகாக கைப்பற்றி விடுவாயாக என்று துவா செய்துவிட்டு நபி அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மன் ஹாதஸ் மன் ஹாதல் அப்து ஸாலிஹ் அல்லதி இஹ்தஸ்ஸலஹு அர்ஷுர் ரஹ்மான் வஃதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், இன்று உங்களுடைய சஹாபாக்களில் யார் மௌத்து அல்லாஹ்வுடைய அருஷ் நடுங்கி கொண்டிருக்கிறது, சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறது, யார் மௌத்து? நபி அவங்க பாக்குறாங்க, இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஈமான்தாரி அபுபக்கர் ஹயாத்தோடு இருக்கிறார். இப்போது நபி அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, சஅத் இப்னு முஆதை அவர்களுடைய சமூகத்தார் உறவினர்கள் அவருடைய ரூஹு பிரிய போகிறது என்பதை அறிந்தவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று நபி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் வேகமாக போகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் எப்போதும் தன்னுடைய மேனியின் ஒரு போர்வையை போடுவார்கள், வேகமாக ஓடுகின்ற போது அந்த போர்வை கீழே விழுந்து விடுகிறது, விழுந்த போர்வையை நபி அவங்க திருப்பி எடுக்கல, ஓடுகிறார்கள். செருப்பின் வாரும் அறந்து விடுகிறது, அதையும் கடுக்கடுக்கவில்லை, வேகமாக ஓடுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு வேகமாக எங்கே போகிறீர்கள்? சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர்களே, எனக்கு பயமாக இருக்கிறது, சில வருடங்களுக்கு முன்னால் ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒருவர் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார், அவருடைய ஜனாசாவை மடக்குமார்கள் குளிப்பாட்டி விட்டார்கள், அதே போன்று சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை மடக்குமார்கள் குளிப்பாட்டி தொழுவித்து அடக்கம் செய்து விடுவார்கள், அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தினால் நான் ஓடுகிறேன் என்று சொன்னார்கள். ஓடி போய் பார்க்கிறார்கள், அழகான வாலிபனை இழந்த தாய் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒப்பாரி வைத்து அழுவதை வேண்டாம் என்று சொன்ன நபி அவர்கள் சஅத் இப்னு முஆதுடைய தாயை பார்த்து சொன்னார்கள், அழ வேண்டிய ஜனாதா என்று சொல்வோமே, அழ வேண்டிய ஜனாதா. நபி அவர்களும் சேமி சேமி அழுதுவிட்டு சொன்னார்கள், நாம் எல்லோரும் அழ வேண்டிய ஜனாதா, தாயே நீயும் அழு என்று தாயை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஆறு வருடம் தொழுகை, ஆறு வருட தியாகம், ஆறு வருட தாவா, ஆறு வருட ஜிஹாத், ஆறு வருட மரண சிந்தனை முடிவை நல்ல முடிவாக ஆக்குறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருஷ் நடுங்குகிறது முதலாவது, இரண்டாவது அவருடைய மரண செய்தியை சொன்னது வானொலியில் அல்ல, மரண செய்தியை சொன்னது உலக மக்களுக்கு குர்ஆனை சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலக மக்களுக்கு சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தை சொல்கிறார். மூன்றாவது அவருடைய ஜனாசாவிலே 70,000 மலக்குமார்கள் கலந்து கொள்கிறார்கள். சஹாபாக்கள் நிலத்திலே காலை வைக்கிறார்கள், காலை வைக்க முடியாது, விரல்களினால் நடக்கிறார்கள், நபியும் விரலிலே நடக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லா ஏன் விரலை வச்சு நடக்கிறீங்க? நபி அவங்க சொன்னாங்க, கீழே காலை வச்சேலாது, இவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு போறாங்க. உலகத்திலே பல பேர் காசை ஜனாசால இவ்வளவு கிரோடு, சில பேர் காசை மௌத்தாயினாலும் ஜனாசால இப்படியான ஒரு ஜனாதிபதி, ஒரு அரசியல்வாதி, முப்படையினர்கள் வர வேண்டும். மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இவருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீலே கொண்டு போய் ஜனாசாவை கபரிலே வைக்கிறார்கள். 4 சஹாபாக்கள் கபரிலே இறங்குகிறார்கள். கடைசி முடிவை பாருங்கள் சகோதரர்களே, இதைத்தான் நாங்கள் பயப்பட வேண்டும். சுவர்க்கம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் பட்டு ஆடை கொண்டு வரப்படுகிறது. 7 சஹாபாக்கள் பட்டு ஆடையை கண்டது கிடையாது, ஆசையோடு பார்க்கிறார்கள், தொட்டு பார்க்கிறார்கள், பிடித்து பார்க்கிறார்கள். நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அதஅஜபூன மின் ஹாதா, இந்த சாதாரண உலகத்துடைய பட்டு புடவைய பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்க, லமனாதீனு சஅதின் கைரும் மின் ஹாதா. சொன்னாங்க, சொர்க்கத்தில 36 வயசு சஹாபி, 6 வருஷம் முஸ்லிமாக வாழ்ந்த சஹாபி சொர்க்கத்தில மூக்கு தொடைக்கிற லேஞ்சி, மூக்கு தொடைக்கிற லேஞ்சி. சொன்னாங்க, நபி அவங்க நீங்க கையால தொட்டு பார்க்கிற பொறுமதியான இந்த பட்டு புடவையை விட சிறந்த பட்டு புடவையினால் சாது இப்னு முஆத் சொர்க்கத்துல மூக்கு தொடைக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த சஹாபியோட கபருடைய நிலைமையை பாருங்க, இதுதான் படிக்கிறேன். 4 சஹாபாக்கள் ஜனாசாவை கபர்ல வச்சிட்டு இருக்கிறாங்க. நபி அவங்க தேவி அழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி அவங்க அல்லாஹு அக்பர் என்று சொன்னதோட நாங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த மையவாடி முழுக்க அந்த சத்தம் கேட்டது. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூரல்லா 70,000 மலக்குமார்கள் ஜனாசால கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனாசாவை சுமந்தது மலக்குமார்கள், மரண செய்தியை சொன்னது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கியது, சுவர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன் அழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? தாடி நனைகின்ற அளவுக்கு அழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சாது இப்னு முஆதை நான் கபரிலே வைக்கின்ற போது தபாயக்கல் கபரு அலா சாஹிபிக்கும், சாது இப்னு முஆதை கபர் நசுக்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழ்கின்ற எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. நபியும் அனுபவித்தார்கள், நபியுடைய மகள் பாத்திமாவும் அனுபவித்தார்கள், நபியுடைய பேர குழந்தைகளும் அனுபவித்தார்கள், நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதுதான் அவருடைய நெருக்கடி, யாரும் விதிவிலக்கு கிடையாது. சொன்னாங்க நபி அவங்க, இவ்வளோ சிறந்த சாது இப்னு முஆத், சுவர்க்கம் என்று சொல்லப்பட்ட சாது இப்னு முஆத், சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட சாது இப்னு முஆத் கபரிலே வைக்கப்படுகின்ற போது கபர் நசுக்கியது. நான் துஆ செய்தேன், ஃபர்ரஜல்லாஹு கபரஹு, அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக ஆக்கிவிட்டான் என்று சொல்லிவிட்டு பொதுவாக நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் கபரி லதம்மதன் லவ் நஜா மின்ஹா அஹதுன் லநஜா சஅதுன். சொன்னாங்க நபி அவங்க, கபரில் ஒவ்வொரு ஜனாசாக்களும் வைக்கப்படுகின்ற போது அந்த கபர் எல்லாரையும் நசுக்கும், எல்லாரையும் நசுக்கும். லவ் நஜா மின்ஹா அஹதுன், உலகத்தில் யாருக்காவது ஒருவருக்கு கபருடைய நெருக்கடி இல்லை என்றால் நபியே சொன்னார்கள், சஅது இப்னு முஆதை அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, சஅது இப்னு முஆதை கபூர் நசுக்கு சென்று சொன்னா நானும் நீங்களும். சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க யாரு? சஅது இப்னு முஆதை கபூர் நசுக்கியதென்றால் நீங்கள் யார்? யாரை பார்த்து நபி கேட்டார்கள் என்றால் நாம் எம்மை பார்த்து கேட்போம், நாம் யார்? கண்ணியமானவர்களே, அவருடைய வேதனை எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே உலகத்தில் எப்படி வாழ்வதென்பதல்ல, அதிகமாக அமல் செய்வதென்பதல்ல, உலகத்தில் செய்கின்ற அமல்களை, உலகத்தில் விடுகின்ற மூச்சை இறைவனுக்காக விடுவோம், மார்க்கத்துக்காக விடுவோம், இறைவனுக்காக உழைப்போம், நீருக்காக பாடுபடுவோம். எங்களுடைய முடிவை எப்படி மனிதனாக வாழ்ந்த சாதை, வாலிபனாக வாழ்ந்த சாதை, அல்லாஹ் நல்ல முடிவை கொடுத்து சுவர்க்கவாதியாக உலகத்திலே மாற்றினானோ அதே போன்று அல்லாஹ் எங்களையும் மாற்றுவான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகம் என்பது தியாகத்தின் இடம், உலகம் என்பது வாழ்வின் இடம் அல்ல. உலகத்தை விட்டு பிரிகின்ற போது உலகத்துடைய நேரங்களை 60 வருடங்களையும் 70 வருடங்களையும் 50 வருடங்களையும் 100 வருடங்களையும் வீணாக கழித்தவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, என்னுடைய உயிர் வாழ்வுக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக இன்னும் நல்ல அமல்களை செய்திருக்கலாமே. நாங்கள் நினைக்கிறோம் மரணம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு என்று. குர்ஆன் சொல்கிறது, மரணித்தவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கைக்காக இன்னும் அமல் செய்ய இருந்துச்சே, இன்னும் தியாகம் செய்ய இருந்துச்சே. வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பின்னால் நாங்கள் சந்திக்கின்ற வாழ்க்கை, அது ஒன்றோ நரகமாக இருக்கும், ஒன்றோ சுவர்க்கமாக இருக்கும். நாங்கள் சுவர்க்கவாதியாக இருந்தால் உடம்பை நெசுக்கிய தவறு விசாலமாக மாறியது அதே போன்று மாறும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கபர் எங்களை நெசுக்கிக் கொண்டே இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் பொறுமதியாக கழிப்போம், வாலிப பருவத்தை பொறுமதியாக கழிப்போம். வாலிப பருவத்தில் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்களாக இருக்கிறது. உள்ளனாய் அல்லாஹு தஆலா எப்படி அன்று சஅதுபின் மாதிரிய வாழ்க்கை 6 வருட காலங்கள் செய்த அமல்கள் அவருடைய சகல பாவங்களையும் மன்னிக்க வைத்து உலகத்திலே சுவர்க்கவாதியாக அவரை மாற்றியதோ அதே போன்று அல்லாஹு தஆலா எங்களுடைய அமல்களின் மூலமாக மரணிக்கின்ற போதே சுவர்க்கத்தை பார்த்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. யாழ்ங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்ங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றி வருவாயாக.